Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் சாய்ந்தனவர்களே.
வணக்கம்.
ஒரு கூர்வாளின் நிழலில் என்ற நூலை பற்றியும் அதையொட்டி எழுந்துள்ள சர்ச்சை பற்றியும் அறிவீர்கள். இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்துக்கள் தமிழினி அவர்களுடையது இல்லை என்றும், நிச்சயமாக இடைச்செருகல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் ஒரு சாரார் சொல்கின்றனர். ஒரு எழுத்தாளராக, ஒரு வாசகராக உங்களுக்கு எப்படி படுகின்றது?
ஏதாவது சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். தமிழினி முகாமிலிருந்து வெளியேறி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழத் தொடங்கிய பிறகு அவரோடு நெருங்கி பழகிய நண்பர்களோடு அவர் பேசிய உரையாடல்கள் தவிர, அவர் ஃபேஸ்புக்கில் வந்து ரொமிலா ஜெயன் என்ற பெயரில் பகிர்ந்து கொண்ட அரசியல் ரீதியான அல்லது இந்த யுத்தத்தின் பிறகான சமூகம் பற்றிய அவருடைய கருத்துக்களை பின்தொடர்ந்தவர்கள் படித்தவர்களுக்கு அவர் ஒரு திடீரென இந்த மாற்றத்தை எடுத்தார் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிக இயல்பாக அவர் தன்னை மீள் பரிசீலனைக்கு அல்லது மறு பரிசீலனைக்கு உட்பட்டார் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதுல இடைச்செருகல் என்று யாரு சொல்கிறார்கள் என்று பார்த்தால், ஒருவேளை இந்த தமிழினுடைய இந்த செய்தி, இந்த அவர் சொல்ல வருகின்ற இந்த கருத்துக்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் என்று பதட்டப்படுகின்றவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்த காலத்தில், அதாவது நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிய கடந்த வருடம் ஜூலை மாதத்திலேயே இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட அவர் முடித்து விட்டார். உண்மையில் அவர் தான் உயிரோடு இருக்கும் போதே இந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். அந்த வேட்கையோடு இருந்தார். நிறைய பேர் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். வேணுமென்றால் நான் ஒன்று சொல்லலாம், அவர் இந்த முடிக்கப்பட்ட பிரதியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு ஓவியருக்கு அனுப்பி அவர் அதை படித்து அதற்கு வரைந்த முகப்போவியத்தை தன்னுடைய ஃபேஸ்புக்கிலே அவர் வெளியிட்டிருந்தார்.
யார் அந்த ஓவியர் என்று சொல்லுங்கள்?
ஞானப்பிரகாசம் ஸ்தபதி. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். தமிழினியே அதை தன்னுடைய முக, அதாவது ரொமிலாவில் அல்ல, தமிழினி ஜெயக்குமரன் என்ற முக புத்தகத்தில் தன்னுடைய நூலுக்கான அட்டைப்படம் என்று சொல்லி அந்த ஓவியரிடம் பெற்ற அட்டைப்படத்தை பகிர்ந்திருந்தார். அவர் ஒரு ஓவியர். அதை தவிர அவருடைய முடிக்கப்பட்ட அந்த பிரதி சிங்கள இயக்குனர் ஒருவர், தர்மஸ்ரீ பண்டார நாயக்கா, அவரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் அவர் அதை சிங்களத்தில் மொழிபெயர்ப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். அந்த சிங்கள பிரதியை விற்று வருகின்ற அந்த வருமானத்தை புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகள் அல்லது புற்றுநோய் தொடர்பான விடயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றது தமிழினுடைய ஒரு விருப்பமாகவும் இருந்தது. இதைவிட காலச்சுவட்டு பதிப்பகத்தினால் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்னர் வேறு சிலராலும் இது முயற்சிக்கப்பட்டதாக அவர்களுக்கும் இதன் பிரதியின் உண்மைத்தன்மை தெரிய வரும். இதே போல என்னுடைய நண்பர் ராவணப்படை இயக்குனர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் தமிழினியை சென்று சந்தித்த போதே அந்த பிரதி முடிக்கப்பட்டிருந்ததையும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பிரச்சனை என்று சொன்னால், அந்த காலம், அந்த புத்தகம் அவர் உயிரோடு இருக்கும் போது வர வேண்டும் என்பதற்கு காலம் அனுமதிக்கவில்லை என்பதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டுதான் இன்றைக்கு சிலர் வந்து இதை அவர் எழுதியிருக்க மாட்டார், இடைச்செருகல்கள் இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்த பொழுதே பலரோடும் தற்போதைய அரசியல் நிலவரங்கள், தமிழ் அரசியல் நிலவரம், இந்த சமூகத்தின் மேல் இருக்கின்ற கோபம், இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த சமூகம் முன்னாள் போராளிகளை எதிர்கொள்கின்ற அந்த விதம் குறித்த அவருடைய, அதுவும் ஒரு கோபம் தான், அந்த கோபம் நேரடியாக வடமாகாண சபை முதலமைச்சர் மற்றும் சில அரசியல் கட்சிகள் மீதான தன்னுடைய விமர்சனங்களை எல்லாம் அவர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ரெண்டு மூன்று தடவை சொல்லியிருக்கிறார், இனிமேல் நாங்கள் அறிவால் நகர்வோம், இந்த உணர்ச்சி கொந்தளிப்பிலிருந்து விலகி சற்று அறிவால் நகர்வோம் என்ற மாதிரியாக அவர் பேசியிருக்காங்க. அந்த தரப்பு, அந்த முகத்தை தெரிந்தவர்களுக்கு இதிலே இடைச்செருகல் இருக்கும் என்று கருதுவதற்கு ஏதும் இல்லை.
நீங்கள் சொன்னீர்கள், ஒரு புனை பெயரில் அமைந்திருந்த முக புத்தக கணக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்டில் அவர் இப்படியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் என்று. ஆனால் தன்னுடைய சொந்த பெயரிலேயே ஒரு ஃபேஸ்புக் வைத்திருந்த தமிழினி அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் அதில் வெளியிடாமல் எதற்காக புனை பெயரில் வெளியிட வேண்டும்?
அது ஒரு கேள்விதான். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அவரும் இந்த சமூகத்தின் துரோகி பட்டத்திற்கு அஞ்சி இருக்கிறார்தான் நான் கருத வேண்டியிருக்கிறது. இன்றொரு நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான், அதாவது இன்றைக்கு தமிழின் உயிரோடு இல்லாத போது இந்த புத்தகம் வருகின்றதனால் இதில் இடைச்செருகல் இருக்குது என்று சொன்னவர்கள் ஒருவேளை தமிழினி உயிரோடு இருந்த போது இந்த புத்தகம் வந்திருந்தால் வே நிச்சயமாக அவர் ஒரு துரோகி என்றிருப்பார்கள், அல்லது அவர் சிங்கள அரசுகளிடம் விலை போய்விட்டார் என்று சொல்லியிருப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை.
இறுதியாக ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஒரு பிரமாணத்திற்கு உட்பட்டு வாழ்ந்த தமிழினி அவர்கள் ஒருபோதும் இப்படி எழுதியிருக்க மாட்டார் என்று இந்த புத்தகத்தை எதிர்ப்பவர்கள் சொல்கின்றனர். அவரையும் அவரது எழுத்துக்களையும் அறிந்தவர் என்ற வகையில் இந்த கூற்றுக்கு உங்களது பதில் என்ன?
முதலாவது, ஒரு கருத்து ஒரு நிலைப்பாடு, ஒரு அபிப்பிராயம் மாறா தன்மையாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை. என்று சொன்னால் அது ஒரே இடத்தில் நிற்பவர்களுடைய கருத்து. ஒரு 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 இயங்கியலில் நிச்சயமாக இவ்வாறான கருத்துக்கள் மாற்றமடையும். அதற்கு புறச்சூழல்கள், அனுபவங்கள் எல்லாமே காரணமாக இருக்கும். உண்மையில வந்து தமிழினி இப்படி ஒரு கருத்து மாற்றத்தை செய்யக்கூடாது என்று சொல்பவர்கள் ஒரு ஒரு விதத்துல ஒரு 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 அதிகாரத்தை பிரயோகிப்பதாக இருப்பார்கள். அல்லது இன்னொரு தரப்பை நான் சாதகமாக பார்க்கிறேன், ஒரு ஒரு உணர்வு தளத்திலே அதை பார்த்தவர்களுக்கார்கள். அதாவது இன்றைக்கு நீங்கள் இப்படி இப்படி மாறினால் உங்கள் அந்த அந்த பழைய கருத்துக்களுக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய சாவுக்கு என்ன பெறுமதி என்று ஒரு உணர்வு தளத்தில் இதை அனுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் கடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்று சொன்னால் ஒரு இயங்குதல் அல்லது நகர்வல் என்ற ஒரு செயற்பாட்டுக்குள் இப்படி ஒரே கருத்து நிலையில் நாங்கள் இருக்க முடியாது. ஆக அவ்வாறான ஒரு மாற்றம் என்பது சாத்தியம்தான், அது ஒரு இயல்பான மாற்றம் தான். இன்னைக்கு தமிழினி மட்டுமல்ல, நிறைய முன்னாள் போராளிகளுக்கு இந்த சமூகம் தங்களை எப்படி எதிர்கொண்டது என்பதை நேரடியாக கண்ணுற்ற பிறகு இந்த போராட்டம் நடந்து முடிந்த போராட்டம் யாருக்காக எதற்காக, அல்லது இந்த எண்ணில்லாத சாவுகள் யாருக்காக எதற்காக என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வி அவர்களிடையே ஒரு நிலைப்பாட்டு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. தமிழினிக்கு மட்டுமல்ல, பெரும்பாலான முன்னாள் போராளிகளை நீங்கள் சந்தித்து பேசினால் இந்த வாரான ஒரு மாற்றத்தை அவர்கள் மிக இயல்பாக கண்டடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கும். இதிலே தமிழினி ஒரு அறியப்பட்டவராக, புத்தகங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கின்றபடியால் அது வெளியில வருது. நிறைய போராளிகளுடைய கருத்துக்களை நாங்கள் வெளியில் வெளியே வராதபடியால அது யாருக்கும் தெரியாம இருக்கு. ஆனால் இந்த மாற்றம் அவர்கள் கொண்டு வரவில்லை, இது அவர்களுடைய புறச்சூழல் நிலவரங்களும் ஏற்படுத்திய மாற்றம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த அவ்வாறான ஒரு மாற்றம் வருவதிலே ஒரு பிழையும் இல்லை.
மிக்க நன்றி சாயந்தன் அவர்களே, உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி.
You're listening to SBS Radio. 40 years and counting.